அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாடி இளம்பருதி. ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் தொடங்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் ரஷ்யா மீது விதித்துள்ள தடையை தொடர்ந்து நீட்டிக்க உலக தடகள ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு ஆதரவு பெற்ற ஊக்க மருந்து சோதனை திட்டங்களை எதையும் நாங்கள் நடத்தவில்லை என ரஷ்யாவிடம் அதிபர் புதின் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து ரஷ்ய வீரர்களுக்கும் எந்த கூட்டு தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா அனைத்து நிலைகளும் பூர்த்தி செய்துள்ளதாக ரஷ்யாவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் விட்டலி முட்கோ முன்னர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
ஜெர்மனியின் அவுஸ்விட்சியில் இருந்த முன்னாள் நாஜி பாதுகாவலர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 170,000 பேரை கொல்வதற்கு உதவியாக இருந்தார் என்பதற்காக 94 வயதான ரீன்ஹோல்ட் ஹன்னிங் என்பவரை குற்றவாளி என ஜெர்மனியில் உள்ள நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பானது அவுஸ்விட்சில் உயிர் பிழைத்தவர்களுக்கு குறைந்தபட்ச நீதியாக இருக்கும் என நீதிபதி கூறியுள்ளார். மரண முகாமில் ஹன்னிங் கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை, ஆனால் அவர் நாஜிக்களின் அதிகார இயந்திரத்தில் ஒரு பகுதியாக இருந்தார் எனவும் இனப்படுகொலையை நிகழ்த்துவதற்கு உதவினார் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஈராக்கில் உள்ள ஃபலுஜா நகரை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்டுவிட்டதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஃபலுஜா நகரில் உள்ள முக்கிய அரசு கட்டிடங்களை கைப்பற்றிய ஈராக் ராணுவம் அங்கு அவர்களது தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர். இந்த நகரம் ஈராக் தலைநகர் பாக்தாத்திலிருந்து மேற்கில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்து மற்ற நகரங்களை காட்டிலும் ஃபலுஜா நகரை அதிக நாட்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் ஐஎஸ் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈராக் ராணுவம் மற்றும் ஐஎஸ் அமைப்பினரிடையே 4 வாரங்களாக இந்த போர் நடந்தது குறிப்பிடத்தக்கது.
குஜராத் மாநிலத்தில் 2002 நடந்த குல்பர்க் சொசைட்டி படுகொலை வழக்கில் குற்றவாளிகள் 11 பேருக்கு தண்டனை வழங்கி நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. வேறு 12 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் திருப்தி இல்லை, அனைவருக்கும் குறைவான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது, இந்த தீர்ப்பால் மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்று பாதிக்கப்பட்டோரின் உறவினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள குல்பர்க் சொசைட்டி குடியிருப்பு பகுதியில் இந்து கும்பல் நடத்திய வன்முறையில் 69 பேர் வெட்டியும் தீ வைத்தும் கொல்லப்பட்டனர். இவர்களை முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் யஷான் ஜாவ்ரியும் அடங்குவார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஐரோப்பிய யூனியன் மற்றும் அதன் உறுப்பு நாடுகளிடம் இனி எவ்விதமான நிதி உதவிகளையும் பெறமாட்டோம் என்று சர்வதேச உதவி நிறுவனமான MSF என்றழைக்கப்படும் மெடிசின்ஸ் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் அறிவித்துள்ளது. ஐரோப்பாவுக்கு வரும் பல்வேறு நாடுகளின் அகதிகளை தடுக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றியம் பின்பற்றும் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை MSF துண்டு நிறுவனம் அறிவித்துள்ளது. MSF நிறுவனத்தின் இந்த முடிவு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் என ஐரோப்பிய ஆணையத்தின் பேச்சாளர் மார்கரிட்டிஷ் கீனஸ் தெரிவித்துள்ளார்.
The Commission takes note of the decision by Médecins Sans Frontières to suspend application.
இந்த தொண்டு நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் ஜெரோம் ஓப்ரைட் அகதி என்றால் யார் என்ற கருத்தை ஆபத்துக்குள்ளாக்கும் ஐரோப்பாவின் கொள்கைகள் குறித்து தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார்.
சிரியா எதிர்க்கட்சிகளின் ஒரு பகுதியினர் தற்போதைய அரசில் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற அமெரிக்காவின் முன்மொழிவுகளை ஆதரிப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார். அரசியல் சீர்திருத்த வழிமுறைகளுக்கு அவசியம் இருப்பதை சிரியா அதிபர் ஆசாத் ஏற்றுக்கொண்டிருப்பதை புதின் வலியுறுத்தினார். ஆசாத் தன்னுடைய நாட்டின் எல்லையில் கட்டுப்பாட்டை பேணுவதை விட முக்கியமானது ஆட்சியாளர்களிடம் மக்கள் வைத்திருக்க வேண்டிய ஒட்டுமொத்த நம்பிக்கையை மீட்டெடுப்பதுதான் என்றும் புதின் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்தோனேஷிய அதிகாரிகள் 40க்கும் மேற்பட்ட தமிழ் குடியேறிகள் அடங்கிய படகு ஒன்றை கடலுக்குள் இழுத்துச் செல்ல தயாராகி வருகின்றனர். இலங்கையிலிருந்து வந்துள்ளதாக கருதப்படும் இவர்களில் 9 குழந்தைகளும் 1 கர்ப்பிணி பெண்ணும் அடங்குவர். அவர்களின் படகு இந்தோனேஷியாவின் அச்சே மாகாணத்தில் இயந்திர கோளாறு காரணமாக நின்றுவிட்டது. இந்த குடியேறிகள் பல நாட்களுக்கு முன்பு மீட்கப்பட்டனர். கடற்கரைக்கு அருகே ஆழமற்ற கடல் பகுதிக்கு அந்த படகை அதிகாரிகள் இழுத்து வந்து அதன் மோட்டாரை சரி செய்ய உதவினர். இந்த குடியேறிகள் ஆஸ்திரேலியா பிரதேசத்தை சார்ந்த கிறிஸ்மஸ் தீவை அடையும் முயற்சியில் கடந்த 1 மாதமாக கடலில் பயணித்துள்ளனர்.
பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரனும் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவர் ஜெரமி கோர்பினும் இணைந்து மறைந்த தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ காக்கஸுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இவர்கள் இருவரும் இணைந்து தோன்றுவது மிகவும் அரிதானதொரு நிகழ்வாகும்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.